வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருளவில் செல்லுவோ. அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம் விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம், இனி புதிய உலகினை செய்வோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பள்ளிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசிரியும் உங்களுக்கு மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு நாளில் திருவவை அருள் பணியாளரான இந்தியாவை சார்ந்த புனித குரியாகோஸ் இலியா சாவரா என்பவருடைய நினைவு நாளிலே அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில், நீங்கள் உங்களுடைய தன்னலத்தை எல்லாம் துறந்தும் என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் வாருங்கள் என இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஒடுக்குதலும் நமக்கு எதிரான பிரச்சாரங்களும் நிறைந்திருக்கின்ற இன்றைய காலகட்டத்தை விட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் உணரலாம். நாம் இன்றே சிறுபான்மையினர் என சொன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒடுக்குதல் நிறைந்த மண்ணிலே தன்னுடன் வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் கல்வி என்கின்ற அறிவொளியை நிரம்ப கொடுக்க பாடுபட்டவர்தான் தந்தை குரியாகோஸ் அவர்கள். பொதுநிலை மக்களுக்கும் உரிமைகள் வழங்க வேண்டும், அவர்களும் கடவுள் குறித்த அறிவிலே, ஞானத்திலே, தெய்வ பயத்திலே வளர வேண்டும் என சொல்லி அயராது பாடுபட்டவர்தான் தந்தை குரியாகோஸ் அவர்கள். ஆகவே தன் சமகாலத்தில் தனக்கு முன் இருந்த சவால்களை, சிலுவைகளை எல்லாம் தூக்கிக் கொண்டு அவர் இயேசுவை பின்தொடர்ந்த விளைவாகத்தான் இன்றைய நாளிலே அவர் தன்னுடைய வாழ்வை காத்து கொண்டவராய், ஒரு புனிதராய், நமக்கெல்லாம் முன்மாதிரியாய் திருச்சபையால் வழங்கப்பட்டிருக்கிறாராகவே அவருடைய வாழ்க்கையை நாம் தியானிப்போம். இறைவன் தாமே அவருடைய பரிந்துரை வழியாகவும் இத்திருப்பலியினுடைய நிறைவான ஆசிரை நாம் அனைவருக்கும் கொடுத்து யாதொரு குறையுமின்றி நாம் வாழும் இறைவன் திருவுளம் கொள்வாராகும். இந்த திருப்பொழியிலே நாம் வேண்டி கேட்கிற அத்துணை காரியங்களும் நிறைவேறுவதற்கும் கடவுளுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றதாகவே நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருவவையின் ஒன்றிப்பை உறுதிப்படுத்த புனித குரியாக்கோ செலியாஸ் எனும் உம் அருள் பணியாளரை தூண்டி எழுப்பினீரே. அவரது பரிந்துரையின் வழியாக நாங்கள் நம்பிக்கையில் ஒன்றுபட்டு வளர்ச்சியடையவும், சொல்லாலும் எங்கள் அயலாருக்கு உகந்த பணியாளும் நற்செய்தியை பரப்பவும் கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உயிரில்லாத உடல் போல செயலில்லாத நம்பிக்கையும் செத்ததே. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 2, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 24 முடிய மற்றும் 26. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றதென நான் எடுத்துக்காட்ட வேண்டுமா? நம் மூதாதையாகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும், செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகிறார் என தெரிகிறது. உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ பேரு பேற்றோ, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ பேரு பேற்றோ, ஆண்ட ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோ. அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவ. அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதா இருக்கும். நேர்மையாளரின் தலைமுறை ஆசி பேரும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ பேரு பெற்றோ. சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவர்களிடையே மீளுவ. அருளும் இரக்கமும் நீதி உள்ளோராய் இருப்ப. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ பேரு பெற்றோ. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவ. அவர்கள் தம் அலுவல்கள் நீதியுடன் செயல்படுவ. என்னாலும் அவர்கள் அசை உருவ. நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வ. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ பேரு பெற்றோ. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ பேரு பெற்றோ. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றே. ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 34 முதல் அதிகாரம் 9 இறை வார்த்தை ஒன்று முடியும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்தும் தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானத்தோதுடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவார்த்தை பகிர்வுக்கு நான் உங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். நாம் அனைவரும் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்தை அடிக்கடி வாசித்திருப்போம். அந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் நடுவிலே மிக அழகான ஆழமான ஒரு உரையாடல் நடைபெறும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் போகும் இடத்திற்கு உங்களுக்கு வழி தெரியும் என சொல்லுவார். அப்பொழுது தோமா சொல்லுவார், ஆண்டவரே, நீர் எங்கு செல்கிறீர் என்பதே எங்களுக்கு தெரியாத பொழுது அந்த இடத்திற்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என அவர் வினவுகின்ற பொழுது இயேசுப்படியாக சொல்லுவார், நானே உங்களுக்கு வாழ்வும் வழியும் உண்மையுமாய் இருக்கிறேன் சொல்லி. இப்படியாக இயேசு பதில் சொன்னவுடன் இயேசுவை பார்த்து பிலிப்பு கேட்பார், எங்களுக்கு நீர் தந்தையை காண்பியும் என சொல்லி. அப்பொழுது மிக அழகான பதிலை இயேசு கிறிஸ்து கொடுப்பார், என்னை காண்பது என்னுடைய தந்தையை காண்பதற்கு சமம் என சொல்லி. ஆக இயேசுவினுடைய இந்த வரிகளுக்குள் மறைந்திருக்கிற ஒரு பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தந்தையை இயேசு கிறிஸ்து தன்னில் வெளிப்படுத்தினார். தந்தையினுடைய எண்ணங்களை எல்லாம் அவர் வாழ்ந்து காட்டினார். ஆகவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, நீங்கள் தனித்து தந்தையை காண்பதை விட நீங்கள் என்னை காண்பதே தந்தையை காண்பதற்கு சமம் என சொல்லி. மூவர் இறைவனில் படைத்த தந்தை ஒருவராக இருக்கிறார், நம்மை மீட்கிற இயேசு கிறிஸ்து ஒருவராக இருக்கிறார், வழி நடத்துகிற ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார். அவர்கள் மூவரும் ஒன்றாயிருந்தாலும் கூட அவர்களுடைய பணி பொறுப்பின் அடிப்படையில் நாம் அவர்களை புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே இயேசு குறிப்பிடுகிறார், நீங்கள் என்னை காண்பது என்னுடைய தந்தையை காண்பதற்கு சமம். ஏன் என சொன்னால், தந்தையினுடைய எண்ண ஓட்டங்களை தந்தையினுடைய கனவுகளை இயேசு தன்னில் முழுமையாக பிரதிபலிக்கக்கூடியவராக வாழ்ந்தார். ஆக அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய வானக தந்தையை எப்படி இயேசு கிறிஸ்து பிரதிநிதித்துவப்படுத்தினாரோ அதுபோலத்தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற அருள் பணியாளரான குரியாகோஸ் எலியாஸ் சாவரா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிற, இயேசுவை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றவராக இருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, எப்படி தன்னில் வானக தந்தையை இயேசு வெளிப்படுத்தினாரோ அதுபோலதான் கடவுளால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு புனிதர்களும் ஒவ்வொரு புனிதையும் தங்களில் தங்களுடைய சிந்தனை, சொல், செயல், வாழ்க்கை, வேதனை, மறைசாட்சியத்தில் அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறதை நாம் கண்டுணர வேண்டும். தந்தையை நகலெடுத்த இயேசுவை போல இயேசுவை அப்படியே பிரதிபலிக்கின்றவர்கள்தான் நமக்கு முன் வாழ்ந்து சென்றிருக்கிற அத்துணை புனிதர்களும். அந்த புனிதர்களின் வரிசையில் வருபவர்தான் புனித குரியாகோஸ். ஆம் என்பிற்குரியவர்களே, சமுத்திரம் ஒன்றுதான். எப்படி பல பாதைகளில் நதிகள் எல்லாம் ஓடி வந்து அந்த சமுத்திரத்தில் ஐக்கியப்படுகிறதோ அதுபோலதான் உண்மையான பரம்பொருளாகிய கடவுளை நோக்கி நம்மை பல வழிகளில் அழைத்து செல்கின்றவர்கள்தான் நம்முடைய புனிதர்கள். கடவுளை என்னை போல் நீங்கள் வாழ்ந்து கடவுளை அறிவித்து அவரை அடையலாம் என சொல்லி கடவுளை அறிவித்த புனிதர்கள் ஒரு பாதையில் இருக்கிறார்கள். எங்களைப் போல் நீங்கள் இரத்தம் சிந்தி மறை சாட்சியத்தின் வழியாக கடவுளை அடையலாம், கடவுளுக்கு நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக மாறலாம் என சொல்லி மறை சாட்சியாக மறித்து முன்மாதிர இருக்கின்ற புனிதர்களை பார்க்கிறோம். மிக அமைதியாக துறவிகளாக மாறி உலகத்தை விட்டு ஒதுங்கி ஜபத்தில் கடவுளை நீங்கள் அடையலாம் என சொல்லி அந்த வரிசையிலே புனிதர்கள் இருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு புனிதருமே கடவுளை நோக்கி நம்மை எல்லாம் அழைத்து செல்கின்ற ஒரு பாதையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கிற புனித குரியாகோஸ் அவர்களும் கூட இதே இந்திய தேசத்தில் அவர் பிறந்தவர் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. 1805 கேரளத்திலே பிறந்தவர் அவர். அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். தன்னுடைய பணியை அவர் இரண்டு தளங்களில் மிக நிறைவாக செய்வதை நாம் பார்க்கலாம். முதலிலே ஒரு குருவானவராக ஒரு துறவியாக அவர் சமய பணியை நிறைவோடு செய்கிறார். கேரளத்திலே முதல் முறையாக பொதுநிலை மக்களுக்கென சொல்லி தியானங்களை ஏற்படுத்தியது அவர்தான். ஆக ஒரு துறவியாய் தன்னுடைய பணிகளை எல்லாம் சமய எல்லைகளுக்குள் மட்டும் முடக்கிக் கொள்ளாமல் எப்படி இயேசு கிறிஸ்து ஆலயம் தொழுகை கூடம் என சொல்லி தன்னுடைய எல்லைகளை முடக்கிக் கொள்ளாமல் மக்கள் வாழ்கின்ற வீதிகளுக்கு இறங்கி வந்து மக்களுக்கு எது தேவையோ அவற்றையெல்லாம் கற்பித்தாரோ, அதுபோல தன்னுடைய சமகாலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்தவராய் அந்த பணியையும் கூட தன்னுடைய சமய பணியில் இணைத்து கொண்டு சமூகத்தை மாற்ற முயற்சித்தவர் தான் நம்முடைய புனிதர் குரியாக்கோஸ் அவர்கள். நான் குறிப்பிட்டபடியாக பொதுநிலை மக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவர் தியானங்களை மேற்கொண்டார், பக்தி முயற்சிகளை அவர்கள் மத்தியில் வளர்த்தெடுத்தார். அது ஒருபுறம் இருக்க அவர் சமூகத்தில் செய்த சீர்திருத்த பணிகளும் அதிகம் அதிகம். கல்வி மறுக்கப்பட்ட நிலையிலே அதிகமான கல்விகள் வழியாக அறிவை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆண்களுக்கு மட்டும் கல்வியை கொடுத்தல் நலமல்ல என்பதை உணர்ந்த அவர் ஆண்களுக்கு இணையாகும் பெண்களும் கல்வி பயில வேண்டும் என சொல்லி அவர் பெண் கல்வியையும் தன்னுடைய மண்ணிலே அவர் ஊக்குவிக்கிறார். ஆண்களுக்கு என சொல்லி ஒரு துறவர சபையை ஆரம்பிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் என சொல்லி ஒரு துறவர சபையை ஆரம்பிக்கிறாராக தன்னுடைய பார்வையிலே ஒரு சமத்துவத்தை கொண்டிருந்தவராக நாம் புனித குரியாக்கோஸை காணலாம். நம்முடைய தமிழகத்திலே கல்வி கண் திறந்தவராக நாம் காமராசரை முன்வழிவோம். அவர் தான் ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் இலவசமாக உணவு கொடுத்தார் என்று சொல்லுவோம். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தந்தை குரியாக்கோஸ் அவர்கள் தன்னுடைய அந்த கேரள தேசத்திலே அவர் கல்விக்கூடங்களை மட்டும் நிறுவவில்லை, மாறாக அங்கு நண்பகல் உணவையும் பாடம் கற்க வந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார். இவருடைய திட்டத்தை தான் பின்னாளிலே திருவிதாங்கூர் சமஸ்தானமும் அதனை தொடர்ந்து வந்த கேரள அரசமும் அப்படியே தங்களுடையதாக மாற்றிக்கொண்டனாக கல்வியை கொடுத்தவர், சமமான பார்வை கொண்டிருந்தவர், எல்லோருக்கும் உணவு வழங்க வேண்டும் என சொல்லி முன்னதாகவே செயல்பட்ட மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பணிகளை செய்தார். இன்றைய நாளில் இந்த மறையுறை வழியாக நாம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். பல சமயங்களில் பலருடைய வாழ்வு நமக்கு முன்னுதாரணமாக இருக்கும். இவரை போல் நான் தியாகம் செய்ய வேண்டும், இவரை போல் நான் விட்டுக் கொடுக்க வேண்டும், அவரை போல் நான் துன்பங்களுக்கு மத்தியில் சாட்சியாக வாழ வேண்டும், அவரை போல் நான் பிறரை தேடிச் செல்ல வேண்டும் என சொல்லி அதே போல தன்னுடைய வாழ்வின் அடிப்படையிலும் தந்தை குரியாக்கோஸ் அவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருந்தாலும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இருக்கிறதே, எப்படி இறை வார்த்தை இரு பக்கமும் கூர்மை உள்ளதா நம்முடைய ஆன்மாவை ஊடுருவி பாய்கிறதோ அதுபோல தந்தை குரியாக்கோஸ் சொன்ன சில வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் உண்மையில் நமக்கு மிகுந்த பயனை மிகுந்த அறுவடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் அவர் சொன்ன வார்த்தை அவர் அழகாக சொல்வார், குழந்தைகளே நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றோருடைய கரங்களிலே தவழ்கின்ற கடவுளுடைய பரிசு என சொல்லுவார். குழந்தைகளை பற்றி அவருடைய பார்வை, நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய கரங்களில் இருக்கிற கடவுளுடைய கொடைகள், கடவுளுடைய பரிசுகள் என சொல்லுவார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதை பல தருணங்களில் பிள்ளைகளும் உணர்வதில்லை, பல தருணங்களில் பெற்றோரும் கற்றுக் கொடுப்பதில்லை. இந்த குழந்தைகள் கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு என்பதை எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் பழுதுபடாமல் மீண்டும் அந்த குழந்தைகளை நம்மால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடியும். நாம் சில வாரங்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணித்ததை படித்தோமே, அவர் கடவுளுக்கு உகந்தவர். அதுவேதான் அவருடைய தாய் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி சென்று அவரை மீண்டும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இன்றைய நாளில் பிள்ளைகளை ஏற்றெடுக்கிற நாம் அந்த பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கிறோம், ஆனால் கடவுளை பற்ற அனுபவத்தை நாம் கொடுப்பதே இல்லை. ஆகவேதான் தந்தை குரியாக்கோஸ் தொடர்ந்து சொல்லுவார், எந்த குழந்தை கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கிறதோ, எந்த குழந்தை தெய்வ பயத்தில் வாழ்கின்றதோ, அந்த குழந்தை கண்டிப்பாக தன் பெற்றோரையும் அன்பு செய்யும், அந்த குழந்தை தன் பெற்றோரையும் இறுதி காலத்திலே கவனித்துக் கொள்ளும் என சொல்லி பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதில் அப்படி ஒரு தாகம் இருக்கிறது. அன்பை கற்றுக் கொடுக்க நாம் தவறிவிடுகிறோம். அதிலும் குறிப்பாக தெய்வ பயம் என்பது இன்றைய காலகட்டத்தில் எங்கும் காணப்பட முடியாத ஒன்றாய் மாறியிருக்கிறது. பணி செய்கிற பணித்தலங்களில் மிக எளிதாக பார்க்கலாம், தாயும் தகப்பனும் எப்படி ஆலயத்தில் திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள், தாத்தாவும் பாட்டியும் எப்படி பங்கெடுக்கிறாங்கன்னு சொல்லி தாத்தா பாட்டியினுடைய ஆன்மீகத்தை பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு முன்னால் அமைதியாய் தெய்வ பயம் கொண்டவர்களாய் பயபக்தியோடு திருப்பலியிலே முடியாத வயதிலும் கூட உழந்தால் பட இட வேண்டிய இடத்தில் முழந்தாளிடுவார்கள், அமர வேண்டிய இடத்தில் அமருவார்கள், எழுந்திருக்க வேண்டிய இடத்தில் சிரமம் பார்க்காமல் எழுந்து நிற்பாங்க. ஆனால் அவர்களுடைய அடுத்த தலைமுறையான அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் மிக எளிதாக கற்கலாம், சேர்ல உட்காந்துக்கிட்டு தோணா எந்திரிப்போம், பிடிக்கலையா கஷ்டமா இருக்கா அப்படி உட்காந்து இருப்போம். இது அவங்களுடைய பிள்ளைக்கு அவங்களுடைய பேர பிள்ளைகளை பார்க்கலாம், அதாவது இன்றைய குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது கற்றுக் கொடுப்பதே இல்லை. பல சமயங்களில் திருப்பலியில் பார்ப்பதற்கு வேதனையாக இருக்கும். எழுந்துட்ட நடக்கும், இந்த சின்ன குழந்தை சேரில் உட்காந்து ரொம்ப ஜாலியாக கைகளை ஆட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற அந்த தாயும் அந்த தந்தையும் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திருப்பலி என்றால் என்ன? திருப்பலியிலே கடவுள் எழுந்து வருகின்ற நேரம் அது. எவ்வளவு பயத்தோடு ஆண்டவர் நாம் அணுகிச் செல்ல வேண்டும் என சொல்லி தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்காத பொழுது கடவுள் மீதான அன்பு அங்கு கேள்விக்குறியாகிறது. தந்தை குறியாக்க சொல்கிறார், கடவுள் மீது தெய்வ பயமும் அன்பும் இல்லை என சொன்னால் பெற்றோர் மீது வைக்கின்ற அன்பும் அவர்கள் மீது இருக்கின்ற மரியாதையும் கூட எதிர்காலத்திலே கேள்விக்குறியாகும் என சொல்லி. ஆகவே பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது அன்பிலும் தெய்வ பயத்திலும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என சொல்லி அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், கடவுளை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்களை உன்னுடைய நண்பர்களாக மாற்றிக்கொள் என சொல்லி. உன்னுடைய நண்பர்கள் கடவுளை அன்பு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை உன்னுடைய நண்பராக நீ தேர்ந்தெடுத்துக்கொள். எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்கு, என்னுடைய நண்பர் அவர் பூசைக்கு போனால் பூசைக்கு வருவார். ஆனால் நம் அவருடைய கோயிலுக்கோ வழிபாட்டுக்கு போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவர் பக்தியோடு நம்முடைய ஆலயத்துக்கு வருவார், வழிபாடுகளை பங்கெடுப்பார். இது மாதிரி பல நண்பர்களை பார்க்கலாம். நாம் வழி மாறி போகின்ற பொழுது, நம் கடவுளுடைய பாதையிலிருந்து திசை மாறுகின்ற பொழுது, நண்பாடி பண்ணாத நண்பா, இது கடவுளுக்கு எதிரானது, நீ வந்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கணும், நம்ம சேர்ந்து கோயிலுக்கு போவோம், வழிபடுவோம், நல்ல பிள்ளையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் தான் தேவை. இன்னைக்கு விளையாடுறதற்கும் டீம் போட்டு வளர்த்த நண்பர்கள் நமக்கு தேவைப்படுகிற ஒழிய சேர்ந்து ஜபிப்பதற்கும் கடவுளை பற்றி உரையாடுவதற்கும் கடவுளை பற்றி விவாதிப்பதற்கும் கடவுளை பற்றி தியானிப்பதற்கும் நண்பர்கள் நேரம் செலவிடலாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் தந்தை எச்சரிக்கிறார், நீ தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் கடவுளை அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், உன்னையும் கடவுளை நோக்கி அவர்கள் அழைத்து செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என சொல்லி தந்தை இப்படியாக எழுதுகிறார். உங்கள் உடன் வாழ்கின்ற மனிதர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக கிடையாது. சில வறுமையில் இருக்கிறார்கள், சிலர் கடனில் இருக்கிறார்கள், சில நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், ஒருவேளை சிலர் தனிமையில் இருக்கலாம். இப்படியாக தந்தை சொல்கிறார், உன் உடன் வாழ்கின்ற சக மனிதனுக்கு நீ நல்லதோ நன்மையோ செய்யாத நாள் என்பது உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்திலே அது குறிக்கப்படாத நாள் என சொல்லி. காலை எழுந்ததிலிருந்து மீண்டும் ஆயின உறங்கச் செல்வதற்கு முன் யாரேனும் ஒருவரையாவது தேடிச் சென்று நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை தந்தை மிக அழகாக பதிவிடுகிறார். உதவி செய்யாத ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை நூலிலே அந்த நாள் குறிக்கப்படாது என சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏழைகளை குறித்து பேசுகின்ற பொழுது, ஒரு நாளும் உங்களை நாடி வருகின்ற ஏழைகளை நீங்கள் அவமதிக்காதீர்கள், அவர்களை சிறுமைப்படுத்தாதீர்கள் என சொல்லி மிக அழகாக சொல்லுகிறார். பல சமயங்களில் நம்மள்கிட்ட நிறையா இருக்குன்னு நினச்சிப்போம், ஆனால் நம்மளை விட ஒருத்தர் நிறையா வச்சிருக்கிறப்ப அவர்களுக்கு முன் நாம் ஏழையாக இருக்கிறோம். இங்கு யார் ஏழை யார் பணக்காரர் என்பதை நம்மால் தனியே தீர்மானிக்க முடியாது. நம்மிடத்தில் இருக்கின்ற பணத்தை விட ஒருத்தர் கம்மியாக வச்சுருந்தா அங்கே நம்ம செல்வந்தரா மாறிடும். நம்மளை விட அதிகம் பணம் படுத்த வருகின்ற பொழுது அந்த இடத்தில் நாம் ஏழையாக மாறிப்போகிறோமாக. இந்த நிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பணத்தின் செல்வத்தின் அடிப்படையில் ஒரு மனிதரை அளவிடாதே, யாரையும் ஏளனமாய் பார்க்காதே. ஏழைகளை ஒரு நாளும் அவர்களுடைய செல்வத்தை கொண்டு அவமதியாத என சொல்லி தந்தையை குறிப்பிடுகிறார். அதனுடைய பார்வைதான் அவர் பிற்காலத்திலே எல்லோரையும் சமமாய் பார்ப்பதற்கு அவருடைய பணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உந்துதலாய் இருந்தது. நம்முடைய சமகாலத்தில் கூட இந்த படிப்பினை நமக்கு மிக மிக முக்கியம் தேவை. பொதுவாக நம்முடைய ஆலயங்களிலே பார்க்கலாம், ஆலயத்திற்கு வராத ஒரு மனிதன் திருவிழா சமயத்தில் மிக முக்கியமான இடத்தை அவர் பெற்றிருப்பார். திருப்பலியில் பங்கெடுக்காத ஒரு மனிதன் தேரின் இடத்தில் முதன்மை இடத்தில் இருப்பார். ஏன்? அவர் பணக்காரர் என்பதால், அவருக்கு உபயம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் ஆலயமும் கூட அவர்களுடைய நிலையை அங்கீகரிக்கிறது. ஆனால் தினமும் திருப்பள்ளிக்கு வருகிற ஒருவர் பக்தியோடு இருக்கிற ஒருவரிடமோ கூட்டத்தில் ஒருவராய் மாறி போயிருப்பார். ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற நிலை சமூகத்தில் மட்டுமல்ல ஆலயத்தின் வளாகங்களிலும் இன்று நடக்கிறதே. தந்தை குரியாக்கோசனுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்க வேண்டும். ஏழைகளை நாம் அவமதியாதிருக்க வேண்டும். என சொன்னால் இந்த ஏழைகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தவராக இருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், உங்களுக்கு எதிராக ஒரு மனிதர் தவறு செய்கின்ற பொழுது நீங்கள் அந்த தவறை மன்னிக்கிறீர்கள், அது தேவை. நீங்கள் மன்னிக்கிற மாதிரியே அவர்களுடைய தவறை மறக்க வேண்டும் என சொல்லுவார். பல சமயங்களில் சிலரை மன்னிச்சிருவோம், அந்த மன்னிப்பு அதோடு நின்றுவிடும். அவர் எடுப்படுத்திய காயமும் அந்த வடுவும் மனதிற்குள் அப்படியே இருக்கும். அவரை பார்க்கின்ற பொழுது நமக்கு எதிராக பேசியதோ நமக்கு எதிராக அதை செய்ததோ நம் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் தந்தை குறிப்பிடுகிறார், பிறருடைய தீமைகளை நீங்கள் மன்னிக்கிறீர்கள், மன்னிக்கிற மாதிரியே பிறரின் தீமைகளை நீங்கள் மறக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக அவர்கள் சொன்னதை, அவர்கள் செய்ததை, திட்டமிட்டதை நீங்கள் மறக்கின்ற பொழுதுதான் மீண்டுமாக உங்கள் உறவிலே ஒரு புதுமையான ஒரு வளர்ச்சி இருக்கும் என சொல்லி, எப்படி உறவில் நாம் வாழ வேண்டும் என சொல்லி தந்தை மிக அருமையான வார்த்தைகளை நமக்கு அவர் பாடமாக கொடுத்திருக்கிறார். அவர் அடுத்து சொல்லுகிறார், கடவுளை நாம் தெரிவு செய்கிறோம், ஆனால் நமக்கான அழைப்பை முடிவு செய்வது கடவுள் மட்டும்தான். பல சமயங்களில் ஆலயத்திற்கு நான் சொல்லுகிறேன், என் நேரத்தை ஒதுக்கி நான் போகிறேன், இந்த கடவுளுக்கு காணிக்கையை நான் கொடுக்குறேன், இது என்னால் வந்தது என சொல்லி பல சமயங்களில் நான் விளம்பரம் செய்து கொள்ளலாம். நான் தந்தையை குறிப்பிடுகிறார், கடவுளுக்கு முன்னால் நாம் செய்வது வெறும் தெரிவு மட்டும்தான், ஆனால் முடிவு செய்வதோ அது கடவுள். அதிலும் குறிப்பாக அழைத்தல் வாழ்க்கையிலே தந்தையைப் போல் இருக்கிற அத்துணை பேருக்கும் அவருடைய செய்தி என்பது நாம் அடிக்கோடிட்டு படிக்க வேண்டிய ஒன்று. கடவுளை நான் மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இந்த நிலையை அடைவதற்கு நான் இழந்தவை நிறைய, இழந்த மனிதர்கள், இழந்த பொருள், இழந்த பணம், நிறைந்த பட்டம் நிறைய நினைக்கிறோம். ஆனால் தந்தை சொல்லுகிறார், நீங்கள் இழக்கவில்லை, இந்த வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு முடிவு செய்தார், அவருடைய முடிவிற்கு நீங்கள் ஆம் என சொல்லியிருக்கிறீர்களாக. இந்த நிலை கூட கடவுள் முன் குறித்ததாய் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு என்பது தந்தையினுடைய ஒரு ஆழமான நம்பிக்கையும் அறிவுரையுமாய் இருக்கின்றது. தந்தை அடுத்து சொல்லுகிறார், நாம் யோவானுடைய திருமுகத்திலே படித்திருப்போம், கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என சொல்லிட்டு தன் உடன் பிறந்தவர்களை அன்பு செய்யாத பொழுது அந்த அன்பு உண்மையானதாக இருக்க முடியாது, அவர்களிடத்திலே கடவுளுடைய அன்பும் குடிகொள்ளாது என சொல்லுவார். உடன் பிறந்தவர்களை வெறுக்காதே என்பது தந்தையினுடைய அடிப்படையான நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் இது அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கும். யோவான் திருமுக மட்டுமல்ல, மாறாக தந்தை குரியாக்கோசின் வார்த்தையும் அப்படித்தான், உன் உடன் பிறந்தவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது அவருடைய வார்த்தை. இதையும் ஏற்றுக்கொண்டு நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து அவர் சொல்லுவார், ஒரு பிள்ளையினுடைய கடமை என்ன? தன் பெற்றோருக்குரிய கடமைகளை ஒரு பிள்ளை மறவாது செய்ய வேண்டும். உங்களை பெற்றெடுக்கிற தாய் தந்தையை, யாகங்களை மேற்கொண்டு உங்களை வளர்த்தெடுக்கிற தாய் தந்தையை இறுதி காலத்தில் தூக்கி எறிந்து செல்வது என்பது மன்னிக்கப்பட முடியாத மிகப்பெரிய குற்றமாய் இருக்கிறது, மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. தந்தை இப்படியாக சொல்லுகிறார், ஒரு பிள்ளையினுடைய கடமை தன் தாய் தந்தையை இறுதி நாள் வரை பார்த்து கொள்வது. இன்னும் தொடர்ந்து சொல்வார், முடிவெடுங்கள், ஒரு நாளும் உங்களுடைய பெற்றோருடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாய் இருக்கவே கூடாது என சொல்லி தந்தை குறியாக்கு சொன்ன வார்த்தைகளை இங்கிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்குமே கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் எந்த நாளுமே உங்கள் பெற்றோருடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாய் இருக்கவே கூடாது என அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். பல சமயங்களில் கல்லூரியை படித்து முடித்திருக்கிற காலகட்டங்களில் ஆலயத்திற்கு வருகின்ற பல பெற்றோரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் சொல்வதெல்லாம் இப்படிதான், படிக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை ஃபாதர், படித்து முடிச்சோன்ன வேலைக்கு போன்னு சொன்னால் பேச்சு கேட்கறதே கிடையாது, இவன் படித்து முடிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு தைரியம், ஏதோ ஒரு ஆற்றல், உடலில் பலன் இருந்துச்சு, ஓடிக்கிட்டே இருந்தேன், இவன் படித்து முடித்ததுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு அவன் பார்த்துப்பான்னு நினைக்க, இருந்தாலும் இன்னமும் அவன் என்னுடைய கரங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறான், வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். அவனுடைய சேர்க்க சரியில்லை ஃபாதர், எப்படி எப்படியோ வளர்த்த, சின்ன வயசில் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தான் 12வது வரைக்கும், அதுக்கப்புறம் சேர்க்க மாறுச்சு, இந்த சின்ன ஊரை விட்டு வெளியே நகர்ப்புறத்துக்கு படிக்க போனான், கோயிலுக்கு கூப்பிட்டா வர நேரம் இல்லை, வேலை இருக்குது, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்னு சொன்னான், அப்படியே கோயில் மறைஞ்சு போணுச்சு, ஞானகாரியங்கள் ஒழிஞ்சு போணுச்சு, அவருடைய வாழ்க்கையில் தீய பழக்கங்கள் வந்ததை பார்க்கிறேன், தெரியாமல் புகைப்பிடித்தது, தெரியாமல் தண்ணி அடிக்கிறது, ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது வழக்கமாக போயிடுச்சு ஃபாதர். என்னுடைய பங்கில் தன்னுடைய மனைவி இழந்த ஒரு தந்தை இருக்கிறார், தினமும் திருப்பள்ளிக்கு வருகிற ஒருவர், அவர் பணி செய்தார், இந்த கொரோனா காலத்தில் அவருடைய நிறுவனத்தை மூடிட்டாங்க, வருமானத்திற்கு அவருக்கு வழி இல்லை, அவர் வந்து பகிர்ந்து கொண்ட காரியம் இதுதான், என் தாய் இல்லைன்னு சொல்லி என் தந்தை என்ன சரியாக வளர்க்கலன்னு சொல்லி என் பிள்ளைங்க வருத்தப்பட்ட கூடாதுன்னு சொல்லி நான் என்னுடைய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன் ஃபாதர், ஆனால் கஷ்டம் தெரியாமல் நான் வளர்த்தனால இன்றைக்கி என்ன பிரச்சனை, அவள் இன்ன வரைக்கும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி வீட்டில் சும்மாவே இருக்கிறான், எனக்கு வேலை வரும்ப்பா, நான் வேலை தேடி போக மாட்டேன், எனக்கு நான் கிடைக்கிறப்ப போவேன். திருப்பள்ளிக்கு வருகின்ற அந்த தந்தையினுடைய கலங்கிய கண்களை பலமுறை பார்த்துருக்கிறேன். அவர் பகிர்ந்துகின்ற போதெல்லாம் என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல ஒரு புத்தி வந்து அவன் வேலைக்கு போகணும், அவன் சம்பாதிச்சு என்ன காப்பாற்றணும்னு கேட்கல ஃபாதர், சம்பாதிச்சு அவன் அவனை காப்பாற்றிக்கிட்டும், அவனுக்காக இப்படி எதிர்காலத்தில் ஒரு பொண்ணு பார்க்குறப்ப என்ன சொல்லி நான் அவனுக்கு தேடுவேன், அவன் அவனுக்கான ஒரு முகவரியை, அவனுக்கான ஒரு அடையாளத்தை அவன் சீக்கிரமாக சம்பாதிக்கும் சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க ஃபாதர்னு சொல்லுவார். அந்த தந்தையினுடைய கண்ணீருக்கு அந்த மகன் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது ஒரு உதாரணம்தான், பல உதாரணங்களை நம்மால் மேற்கோள் காட்ட முடியும். ஆனால் தந்தை குறியாக்க சொல்கிறார், ஒரு நாளும் உங்கள் பெற்றோருடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாய் இருக்க வேண்டாம் என சொல்லி. இறுதியாக அவர் சொன்னதில் ஒரு அருமையான ஒரு பதிவு இருக்கிறது. அவர் சொல்லுவார், நாம் அனைவருமே கடவுளை சார்ந்தவர்கள், நாம் அனைவருமே கடவுளுக்கு உரியவர்கள், நாம் நம்மையே மீண்டுமாய் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். வி ஆல் பிலாங் டு காட் அண்ட் வி ஹாவ் டு கிவ் அவர் செல்ஸ் பேக் டு காட். அவருடைய வார்த்தை இதுதான். நாம் இந்த உலகை சார்ந்தவர்கள் கிடையாது, நாம் உறவை மட்டும் சார்ந்தவர்கள் கிடையாது, நாம் நமக்கு பெயருக்கு பின்னால் இருக்கிற செல்வங்களை வசதிகளை அந்தஸ்தை சார்ந்தவர்கள் கிடையாது, முழுமையாக நாம் கடவுளை சார்ந்தவர்கள். முதலில் சொன்ன அதே வார்த்தை தான், பெற்றோர்களுடைய கரங்களில் தவழுகின்ற கடவுளுடைய பரிசாக குடையாக பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவற்றை கொடுத்த கடவுளிடத்திலே நாம் மீண்டுமாக நம்மையே கொடுக்க வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய ஆழமான பதிவு. எப்படி கொடுக்க வேண்டும்? ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே கடவுள் கொடுத்த பொழுது அவர் மாசு மறுவற்றவராக கொடுக்கிறாரே, மீண்டுமாய் நாம் நம்மை கடவுளிடத்திலே காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது நாம் குற்றமற்றவர்களாக, கடவுளுக்கு முன்னால் நேர்மையானவர்களாக, கடவுள் கணக்கு கேட்கின்ற பொழுது அவருக்கு முன்னால் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நான் நேர்மையானதை செய்தேன், நான் நீதிமானாக வாழ்ந்தேன், என் கடமைகளில் நான் கருத்தாயிருந்தேன், இப்பொழுது நான் மகிழ்வோடு உம்மிடத்தில் என்னை கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, தகுதி நிறைந்தவர்களாக நாம் கடவுளுக்கு முன்னால் நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்வு அன்பிற்குரியவர்களே. ஆக எண்ணி பார்ப்போம். யோவான் செய்தி 14:18-19 நாம் படிக்கலாம். இயேசுப்படியாக சொல்லுவார், நான் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களை விடவே மாட்டேன். ஏன்? இயேசு அழகாக சொல்லுவார், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்கிறீர்கள். எப்படி இன்னைக்கு இயேசு வாழ்கிறார்? அவர் இறை வார்த்தையில் நற்கருணையில் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடக்கிக் கொள்ள சுருக்கிக் கொள்ளவில்லை. இப்படியாக ஒவ்வொருவர் வழியாக நமக்கு முன் பாடமாக கொடுத்திருக்கின்ற அத்துணை சகல புனிதர்கள் வழியாக இயேசு தன் சொல்லை, தன் செயலை, தன் விருப்பத்தை, தன் திருவுளத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனால், தன் தந்தையை இழந்து வறுமையில் வாழ்ந்த ஒரு மனிதனால், எப்படி இரண்டு திரு அவைகளை துவங்கி ஆணையும் பெண்ணையும் சமமாக பாவித்து எல்லாருக்கும் கல்வியை கொடுக்க முடிந்து, கல்வியை கற்கின்றவர்கள் பசியோடு இல்லாமல் பசு யாரி உண்ண வேண்டும் என சொல் கற்க வேண்டும் என சொல்லி அவர்களுக்கு பசு யாற்றி எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது. தனிப்பட்ட விதத்தில் தந்தை குறியாக்கோசுடைய ஆற்றல் அவருடைய கரம் மட்டும் கிடையாது, கடவுளுடைய வழி நடத்துதல் அவரோடு இருந்தது. இயேசு தன்னுடைய பலனால் அல்ல, தன்னோடு இருந்த தந்தையினுடைய பலனால் எல்லாவற்றையும் தாங்கி சுமந்தது போது, புனிதர்கள் தங்களால் அல்ல, மாறாக அவர்களோடு உள்ளுரைகின்ற இயேசுவினுடைய ஆற்றலால் அவர்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடிகிறது. அப்படி இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் தான் குறியாக்கோஸ். அவர் சொன்ன வார்த்தைகள் கூட கண்டிப்பாக இயேசுவினுடைய வார்த்தைகளாக இருக்க முடியும். ஆக அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய பரிசாகிய நாம் மீண்டும் நம்மையே பழுதற்றவர்களாய் கடவுளுக்கு கொடுப்போம். பெற்றோர்களை அவமதியாதும், பெற்றோர்களை காயப்படுத்தாதும், கடமைகளை செய்கின்ற பிள்ளைகளாக அவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு நாளும் காரணமாய் அமைந்து விடாமல், உடன் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் நன்மைகள் பல செய்து, ஒருவேளை அவர்கள் நமக்கு எதிராக செய்தால் அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து மறந்து வாழ்வோம். எப்படி தந்தை குறியாக்கோசை கடவுள் உயர்த்தி ஒரு புனித நிலையிலே அமர்த்தி வைத்து நமக்கெல்லாம் பாடமாய் கொடுத்திருக்கிறாரோ, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை காண்கின்ற தேவன் கூட நம்மையும் பின்னாளிலே பிறருக்கு முன்னுதாரணமாக உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த திருப்பள்ளியிலே நாம் வேண்டுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.